ஒன்று கொரிந்தியர் 2 அதிகாரம் 5 வசனங்கள். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி எங்கள் பேச்சும் எங்கள் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது என்பது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து திருச்சபைக்கு பேசும்போது இந்த வசனங்களை சொல்றார். இந்த வசனத்துல 2 வசனம் கீவாசா எடுத்து சிந்திக்கலாம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு பெரிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிக உன்னதமான ஒரு மனுஷன். இந்த மனுஷனை நம்ம பார்க்கும் பொழுது புசல் நடுபடிகள் 9 அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்டு 13 அதிகாரத்தில் ஊழியத்திற்காக அனுப்பப்பட்டு கலாத்திய பகுதிகளிலே ஊழியத்தை செய்து 15 அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் எருசலேம் சபையில கிரியினால ரட்சிப்பு கிடையாது, கிருபையினால ரட்சிப்பு என்பதை சொல்லி 16 லீஸ்திராவில் தீமோத்தேயுவை தெரிந்து கொண்டு 17 அதிகாரத்தில் அத்தனையில பிரசங்கம் பண்ணி 18 அதிகாரத்தில் கொரிந்துவுக்கு வருகிறார். அத்தனை பட்டணத்தை குறிச்சு பார்க்கும் பொழுது அது கிரேக்க ஞானிகள் இருந்த ஒரு இடம். அங்கிருந்து இங்க கொரிந்துக்கு வர்றார். கொரிந்தில் வரும் பொழுது கொரிந்து ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு இடம். அங்கு ஞானிகள், தத்துவ மேதைகள் மற்றும் யூதர்கள் அவர்களால் நிறைந்து காணப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தது. அங்கு 1 வருஷமும் 6 மாசமும் இருந்து அங்கு ஊழியத்தை செய்து கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அவரை பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் அவரை வாயாடிங்கிறாங்க. அத்தனையில பார்க்கும் பொழுது பெரிய ஞானிகள் மேதைகள் இடத்துலலாம் கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறான். கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறப்ப அந்த 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 22 வசனத்தில் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் அங்க பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். என்ன பிரசங்கம் பண்ணணும், எது பிரசங்கம் பண்ணணும்? அந்த உலக ஞானத்தை பேசுறதா, உலக தத்துவத்தை பேசுறதா, சரித்திரத்தை பேசுறதா, எதை குறித்து பேசினா எது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்? ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்கிறார். ஒரு பிரசங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மிக இன்றியமையாது. பிரசங்கத்துல தான் ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். 1 அதிகாரம் 18 வசனத்தில் பார்க்கும் பொழுது, 21 வசனத்தில் பார்க்கும் பொழுது, எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமானது. விசுவாசிகளை எப்படி ரட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னா தேவன் பிரசங்கத்தினால ரட்சிக்கிறார். ஏன் பிரசங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமர் 10:13-17 பார்க்கும் பொழுது விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால வரும்னு சொல்லி பார்க்கணும். ஆக ஆண்டவர் ஒரு ஜனங்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னால் மிக குறிப்பாக தனது வார்த்தையை கொண்டு பிரசங்கத்தின் மூலமாக தான் ரட்சிக்கிறார். ஆண்டவர் பிரசங்கத்தை முக்கிய முதல்நிலைப்படுத்துகிறார். நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் முழுவதுமாக பார்க்கும் பொழுது 3 விஷயங்கள் தெளிவாக சொல்லப்படும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் படிக்கிறப்ப எப்பொழுதும் இந்த சிந்தனை இருக்கணும், அங்கே பிரசங்கிக்கப்படும் வேதம், பிரசங்கிக்கப்படும் வேதத்திலிருந்து கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுவார். இதுதான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் முழுவதுமாக நாம் காணக்கூடிய ஒரு விஷயம். பிரசங்கம் இல்லாமல் கடவுள் ஜனங்களை ரட்சிக்கிறது கிடையவே கிடையாது. வேத வசனத்தை கொண்டு, கிறிஸ்துவை கொண்டு, கிறிஸ்துவை முன்னிறுத்தி அவர் ஜனங்களை ரட்சிக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தை அங்கே பார்க்கும் பொழுது உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், உலகம் சுயஞானத்தினால கடவுளை அறிய முடியாது. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கிறிஸ்தவ வட்டாரங்களே இந்த நாட்கள் மிக குறிப்பாக இதை சொல்லுவாங்க, லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு 40 நாள் ஒரு நியமித்து கொண்டு இந்த 40 நாள் உபவாசம் எடுப்பாங்க, ஒழுங்காக சேர்ச்சுக்கு போவாங்க, கறிமீன் சாப்பிட மாட்டாங்க, தாடி வளர்ப்பாங்க, நான் இதெல்லாம் செஞ்சு இது மூலமா கடவுளை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு இந்த அந்த பசுமலையிலெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த லவ் டிவைன் சொல்லி என்ன ஒரு நாடகத்தை போட்டு அதுலேருந்து சுவிசேஷம் சொல்றோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒவ்வாத ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு அறிவு கெட்டாத விஷயம், அது வேதத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயம். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்கிறார். ஆக தெளிவான போதனை அப்படின்னு சொல்லும் பொழுது சாதுரியமான பேச்சு கிடையாது, சாதுரியமா பேசுறது கிடையாது. பவுல் வந்து தன்னை பற்றியோ தன்னுடைய திறமையை பற்றியோ தன்னுடைய பக்தியை பற்றியோ அவன் எந்த இடத்துலையும் அவன் பேசவே கிடையாது. அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் வேதபூர்வமாக வேதமாக காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு பிரசங்கம் என்பது மனித ஞானம் அல்ல, மனுஷனுடைய ஞானத்தை பேசக்கூடிய ஒரு இடம் அல்ல. ஒவ்வொரு சந்ததியும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு சந்ததியும் சந்தித்து கொண்டு வருகிற மிகப்பெரிய காரியங்கள் என்னன்னா இதுதான். என்ன காரியங்கள் சந்தித்து வருகிறது? மனித ஞானத்தை முக்கியத்துவப்படுத்துறாங்க, மனித பெருமைகளை முக்கியத்துவப்படுத்துறாங்க, மனிதனுடைய மேன்மைகளை முக்கியத்துவப்படுத்துறாங்க, சம்மந்தம் இல்லாத காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. நிறைய புது புது ஐடியாலஜிஸ் தத்துவங்களை பேசுறாங்க, படிப்பை பத்தி பேசுறாங்க, அறிவியலை பத்தி பேசுறாங்க, இன்னும் மனோ தத்துவத்தை குறித்து பேச, இதை மாதிரி அநேக காரியங்களை தொடர்ச்சியாக பேசி கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனையும் வஞ்சிக்கக்கூடிய, ஒவ்வொரு மனுஷனையும் வேதத்தை விட்டு விளக்கக்கூடிய காரியமாகவே வேதம் சொல்லுகின்றது. இது ஒருவேளை உலக வாழ்க்கைக்கு அவசியமாக இருந்தாலும், ஆனால் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பிற்கு இது அவசியமே கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட எது முக்கியமானது அப்படின்னு சொன்னால் சுவிசேஷம் இன்றியமையாதது. இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் அழிந்து போகக்கூடியது, ஒரு நாள் நம்ம முடிவுக்குள்ளாக வரப்போகிறோம், ஒரு நாள் மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். ஆக இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் நிரந்தரமற்றது, அதிலிருந்து ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் எதுவும் கிடைப்பதே இல்லை. உலகம் எதுவரையும், இந்த உலகம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், எவரையும் திருப்தி செய்யாது, நிறைவு செய்யாது, எல்லாம் கடந்து போயிடும். ஆகவே பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். அவர் பிரசங்கிப்பது என்னன்னா, தேவனை பற்றி, தேவனுடைய ரகசியங்களை குறித்து பேசுகின்றேன் என்று சொல்கிறார். ஆகவே தான் சொல்கிறார், அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்கிறார். பிரசங்கம் என்பது இந்த பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. பிரசங்கம் என்பது நேர்மறையான காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பது கிடையாது. இன்னைக்கு உலகம் முழுசும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் நேர்மறையான காரியங்களை பேசுங்க, எதிர்மறையான காரியங்களை பேசாதீங்க, நெகட்டிவ்ஸ் பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதிர்மறையா சிந்திங்க, பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க, இது நடக்கும்னு சொல்லுங்க. நான் ஒரு புக்கு ரொம்ப நாளைக்கு முன்னால வாசிச்சேன், அது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால, நார்மன் வின்சென்ட் பீலேன்னு சொல்லி ஒரு மனுஷன், பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்ற ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை நான் வாசிக்கிறப்ப அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி தினந்தோறும் 100 முறை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்படி சொன்னா உனக்கு காரியங்கள் வாய்ப்பும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்லோகம் சொல்ற மாதிரி இது இல்லை, அதெல்லாம் கிடையாது. நேர்மறையான சிந்தனையோ, படிப்போ, அறிவியலோ, புதிய சிந்தனைகளோ, மத சடங்குகளோ, சரித்திரமோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது அனைத்திற்கும் இடம் இருந்தாலும், நம்ம எதை புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த உலகத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த உலகத்தை பாருங்க, அதாவது இந்த உலகம் எப்படி இருக்கிறது, இந்த உலகம் எப்படி மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது இழந்து போன ஒரு உலகம். இந்த உலகத்துல வெறுமை இருக்கு, இந்த உலகத்துல வெறுமை இருக்கு, இந்த உலகத்துல விரக்தி இருக்கு, இந்த உலகத்துல தனிமை இருக்கு, இந்த உலகத்துல பயம் இருக்கு, இந்த உலகத்துல பாடுகள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பாவத்தினால இவைகள் எல்லாம் மிக மோசமான ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. உலகம் எப்படி இருக்கு உங்களே நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க தனிமையா உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில நம்மளை தனிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த உலகத்துல எல்லாருமே இருந்தாலும், நான் என்னமோ தனியா, நான் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும், எனக்கே ஒரு பயம் வரும், ஆனா எனக்கு யார் இருக்கா, என்ன செய்ய போறேன், எப்படி நடக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய வாழ்க்கை என்ன, மனைவியோட வாழ்க்கை என்ன, எப்படி நான் அதை கொண்டு போறேன், என்னுடைய கேரியர் எப்படி இருக்க போகுது. இதுதான் மனுஷனுடைய ஒரு சிந்தனைகளாகவே இருக்கிறது. வியாதி வந்துருச்சுன்னா மனுஷன் வந்து போயிடுவான், பயம் வந்துடும், விரக்தி வந்துடும், சோர்வு வந்துடும். இப்படிதான் மனுஷன், ஒவ்வொரு மனுஷனும்
காணப்பட்டு கொண்டே இருக்கிறான். அப்படி இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிங்கிறாரு, ஏன் இந்த உலகம் பாவத்தினால கரபடைஞ்சு போயிருக்கு, இந்த உலகம் பாவத்தினுடைய விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறது, இந்த உலகத்துக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், வேற எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த ப்ரீச்சிங் அப்படின்னு சொன்னார் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவரை பிரசங்கிக்க வேண்டும், வேற எதுவுமே நம்ம பிரசங்கிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த உலகத்திற்கு தீர்வு என்பது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, சிலுவையில் மறித்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்குது, வேற எங்கேயும் நீங்க போய் தேடவே கூடாது. நீங்க மனுஷன் எல்லாத்தையும் தேடுறான், என்னென்னமோ செய்யறான், என்னென்னமோ மனித முயற்சிகள். நீங்க இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எப்படி வாழணுங்கிறதுக்கு டிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சக்சஸ்ஃபுல் லைஃப் லீவ் பண்றது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் புக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கான், எழுதிட்டு இருக்கான், டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கான், வாட்ஸ்அப்ல போட்டுட்டு இருக்கான், நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் வாழணும், இது செய்யாத, இது செய், இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நிறைய. இது கிறிஸ்தவம் மாத்திரம் கிடையாது, இஸ்லாம் மாத்திரம் கிடையாது, இந்துக்கள் மாத்திரம் கிடையாது, எல்லா மனிதனும் இதை பற்றி பேசி கொண்டிருக்கலாம், ஒழுக்கமான வாழ்வை குறித்து. ஆனா சக்சீட் பண்ண முடியாது. உனக்கு என்ன தேவை? இன்னைக்கு மிக தெளிவான போதனை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த போதனை என்னவா இருக்குது இன்னைக்கு? அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சொல்லலாம், கிறிஸ்தவத்துல நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட இயேசுவை எப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா, இயேசு ஒரு மாதிரியா சொல்றான். இயேசுவினுடைய போதனைகளை பாருங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பர்வீனா சுல்தானா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி நீங்க நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம், மிக சிறந்த பேச்சாளர் அவங்க. அவங்க பேசுறப்பெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு பைபிள்ல இருந்து அநேக காரியங்களை கோட் பண்ணி பேசுவாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை கேளுங்க, இயேசு கிறிஸ்துவிடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவ, அதாவது 100 ஆடு இயேசு கிட்ட இருந்துச்சு, அப்ப அந்த அம்மா சொல்லுது, அந்த 100 ஆட்டுல இயேசுவின் மடியில இருக்கிற ஒரு ஆடா இருக்கணும் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு அழகான போதனைகள், இதெல்லாம் கேட்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுது, இன்னைக்கு வேதம் எதை முக்கியப்படுத்துகின்றது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஒரு முன்மாதிரியான போதகர் அல்ல, அவர் பெரிய போதகர் பிரசங்கி அல்ல, அவர் மிகப்பெரிய ஒரு இரத்த சாட்சி என்பதெல்லாம் கிடையாது. இயேசுவை குறித்து போதிக்கிறப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையின்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றியதான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 1:31 சொல்லும் பொழுது, 1 கொரிந்தியர் 1:31 சொல்லும் பொழுது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். என்னமா? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இது யாரை குறிச்சு சொல்றது அப்படின்னு சொன்னா, சிலுவையை பற்றி போதிக்கின்ற ஒரு காரியம். சிலுவையினுடைய செய்தி என்ன? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. பவுலுடைய அந்த பிரசங்கத்தினுடைய அழுத்தம், பவுல் பிரசங்கத்தினுடைய அழுத்தம் இயேசு கிறிஸ்துவின் மரணம். பவுலினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். பவுலினுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். பவுலினுடைய கொள்கை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். பவுலுடைய இருதயம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். இதுதான் பவுலுடைய அந்த ஹோல் தீமாவே இருந்துச்சு. அவனுடைய நோக்கம், ஆசை, வெறி எல்லாமே என்னன்னா, இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவ அவர் முக்கியப்படுத்துவதற்கான காரணம் என்ன? ஏன் இயேசு கிறிஸ்து இவ்வளவு முக்கியம்? ஏன் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு போதிக்கப்படல? இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் ஏன் இன்றைக்கு போதிக்கப்படல? இயேசு கிறிஸ்து எவ்வளவு முக்கியமானவர்? இந்த உலகத்திற்கு தேவையே இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எதுவும் உங்களுக்கும் எனக்கும் முக்கியமானதே கிடையவே கிடையாது. ஏன் பவுலுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால்தான் பாவத்திலிருந்து நீங்களும் நானும் சுத்தமாக்கப்படுகிறோம். பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் இல்லாமல் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்று பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26:28 பார்க்கும் பொழுது, இது அநேகருக்காக, அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கையின் ரத்தமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். யோவான் 1:29 சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:3 பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3 நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 5:9 பார்க்கும் பொழுது, சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர் என்று பார்க்கிறோம். மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். இயேசு எதுக்கு இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்னு சொன்னால், நம்மை பாவத்திலிருந்து சுத்தமாக்கி விடுதலையாக்க. கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், என்னை பாவமர கழுவி சுத்தமாக்குவதற்காக. இதை தான் நீங்கள் வாசிக்க கேட்டு இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களில் பார்க்கும் பொழுது, அந்த குஷ்டரோகி ஒருத்தன் ஓடி வரான். ஓடி வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு என்றான். ஏசிட்டு அவன் கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு. குஷ்டரோகி ஊருக்குள்ளே வர முடியாது. குஷ்டரோகி ஊருக்கு ஒதுக்கப்பட்டவன், குஷ்டரோகி மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன். அவனுக்கு சுகம் கிடையாது. அவன் ஊருக்குள்ளே வரணும்னா தீட்டு 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 அசுத்தம் அசுத்தம் கத்திட்டு உள்ளுக்குள்ளே வரணும். இப்படி அசுத்தம் தீட்டுன்னு கத்திட்டு உள்ளுக்குள்ளே வர்றவன் ஏசுகிட்ட வர்றான். அவனை தொடர்மை எல்லாம் தீட்டு. ஏன் தீட்டு தீட்டுன்னு கத்துறான் அப்படின்னு சொன்னால், அவனை தொடர்வெல்லாம் தீட்டு. அவனை தொட்டவன்லாம் பாளையத்துக்கு புறம்பா இருக்கணும். இவனே பாளையத்துக்கு புறம்பா இருக்கிறவன். இவன் தீட்டு. இவன் உள்ளுக்குள்ளே வர்றான். ஏசுநாதர் இந்த குஷ்டரோகியை பார்த்து, உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு சொன்னான். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகும்னு சொல்லி அவன் கையை தொடுற. அவனை தொட்டா நான் தீட்டாகணும். நல்ல கவனிங்க, அவனை தொட்டா நான் தீட்டாகும். அவன் உலகத்தில் எந்த மனுஷனை தொட்டாலும் தீட்டாயிடுவான். ஆனால் ஏசு அவனை தொடுறாரு, அவன் சுத்தமாயிடுறான், இவர் தீட்டாயிடுறார். அவன் நம்முடைய அக்கிரமங்களையும் விடுதலையும் நம்பியதை எடுத்துக்கொண்டார். அவர் நமக்காக அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார். நம்முடைய பாவங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. நம்முடைய பாவங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இயேசுவினுடைய சிலுவை மரணம் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து மீட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதனால நான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். அவர் தீர்மானித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம். ரெண்டாவது குறிப்பா பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால் தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒப்புரவாகப்பட்டு தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்துல மனுஷனுக்கு சமாதானமும் ஒப்புரவாகுதல் எங்க கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. ஒரு மனுஷனுக்கு ஒப்புரவானா சமாதானம் வேற எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. என்ன நடந்தாலும் நடக்கவே நடக்காது. அவனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், அவனுக்கு சமாதானம் வேணுமா, ஒப்புரவாகுதல் வேணுமா. எபேசியர் கல்வி முதலாம் அதிகாரத்தை எடுத்துங்க. எபேசியர் முதலாம் அதிகாரத்தை எடுத்துங்க. ஆறு ஏழு வசனங்களை நான் வாசிக்கிறேன். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்து, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. அதெல்லாம் நடக்குது அங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய ஐஸ்வர்யத்தினால் இவருடைய இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். கொலோசியர்கள் நிருபம் முதலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கொலோசியர் முதலாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவருமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒப்புரவானோம், தேவனிடத்துல சமாதானம் பெற்றோம். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனிடத்துல நீங்க போய் கேளுங்க, அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில விரக்தி, அவனுடைய வாழ்க்கையில சோர்வு, சமாதானம் இல்லை. இதுக்கான தீர்வு என்ன? இன்னைக்கு தீர்வு வித்தியாசமா மனுஷன் சிந்திச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு தீர்வுகள்லாம் வித்தியாசமான காரியங்கள். அவனுடைய வாழ்க்கையில எப்படியாவது நிம்மதியா இருக்கான், குடிச்சா நிம்மதியா இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் அவனுக்கு நிரந்தர தீர்வே கிடையாது. அவன் வாழ்க்கையில தீர்வு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம் அவர் உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தல், அவர் உன்னை சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற. பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பிலமோனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அங்க ஒனேசிமோ என்பவன் வந்து பிலமோன் வீட்டிலேருந்து ஓடி போயிடறான். ஓடி போய் ரோமபுரியில பவுலை சந்திக்கிறான். பவுல்கிட்ட இந்த சுவிசேஷத்தை கேட்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவனை திருப்பி பிலமோன் இடத்துல அனுப்புறாரு. அனுப்புறப்போ ஒரு கையில் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாரு. முன்னால தூரமா இருந்தான், முதல் அவன் அடிமையா இருந்தான், இப்ப அவன் அடிமை கிடையாது, இப்ப அவன் ஃப்ரீ, அவன் சுயாதீனன். அவன்கிட்ட இருந்து என்னென்னலாம் எடுத்துட்டு போனான், அவனை திருடன் கூட சொல்லலை, அவனுடைய கடன் எல்லாம் என் மேல வச்சுக்க, நான் உனக்கு நான் வர்றப்ப உனக்கு திரும்பி தர்றேன், அவனுடைய பொறுப்பெல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன், அவனை வேலைக்காரனை ஏற்றுக்கொள்ளாம அவனை நீ என்ன ஏற்றுக்கோ, குமாரனா மகனா சகோதரனா ஏற்றுக்கொள் அப்படிங்கிற இது எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தில் கிடைக்கிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். இப்ப இன்னைக்கு உலகத்துக்கு தேவை என்னது? பாவத்திலிருந்து மன்னிப்பு. பாவம் நம்மிடத்திலிருந்து கிறிஸ்துவனிடத்திற்கு செல்ல வேண்டும். நமக்கு வேண்டியது சமாதானம், ஒப்புரவாகுதல். இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் வந்து சமாதானமே இல்லை. நம்ம வீட்டுல சமாதானமா இருக்கிறோம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், நிச்சயமா நீ சமாதானமா இல்லை. உன் வாழ்க்கையில உன் கணவன் மனைவி உறவுகள்ல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏதோ ஒரு வகையில கணவன் மனைவியாகவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலை செய்யற இடத்துல இல்ல, சமூகத்துல இல்ல, உறவுகள் இடத்துல இல்ல. ஆனா பார்த்தா நம்ம சிரிச்சுக்குவோம், பார்த்தா பேசிக்குவோம். அதையெல்லாம் போலி, அதெல்லாம் நடிப்பு. ஏன்னா பார்க்குற இடத்துல ஒரு மாதிரி பேசுவோம், வீட்டுக்குள்ள வந்து வேற விதமா பேசுவோம். நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வித்தியாசமாக மாறி போய் விட்டது. இன்னைக்கு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தாதான் மெய்யான சமாதானம், எப்படிப்பட்ட பாவியும் எப்படிப்பட்ட மனுஷனையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தில் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படிப்பட்ட காரியங்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையின்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். என்ன தீர்மானம் பண்றார்? ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் தவிர வேற எதுவுமே கிடையவே கிடையாதுங்கிறார். ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டோம். ரோமர்களது நிருபம் 5 அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரோமர் 5 அதிகாரம் 9 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நான் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? நீதிமான்கள் என்று அறிக்கையிடப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, என்னை நீதிமான் சொல்லியிருக்கு. இயேசு என்னை நீதிமான் என்று அறிக்கையிட்டு இருக்கிறார். நான் இந்த உலகத்துல நான் நீதிமான், ஏன்னா தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். தேவ கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை, தேவ கோபத்திலிருந்து எனக்கு மாபெரும் விடுதலையை கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணம் எனக்கு கொடுத்திருக்கிறது. இதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? இன்னைக்கு வேற என்னமோ பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இயேசுவை தவிர வேற என்னென்னலாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் மனுஷன் இந்த உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசு சிலுவையில செய்து முடித்த காரியத்தை நாம் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. இயேசு அடுத்ததாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே இன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்லும் பொழுது, அவருடைய மரணத்தினாலே நாம் நித்தியமாக மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லப்படுது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க கிறிஸ்தவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த டிவி மீடியாஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டம் ரட்சிப்பை இழந்து போவேன், ஒரு கூட்டம் ரட்சிப்பை இழக்க மாட்டேன். இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டாவே போய்கொண்டே இருக்கிறது. அவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னு சொன்னா, யார் யார் என்னை ரட்சித்தது, யார் எனக்காக சிலுவையில மரித்தது, யார் எனக்கு விடுதலை கொடுத்தது, என்னுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது, என்னுடைய ரட்சிப்பினுடைய மேன்மை, என்னுடைய ரட்சிப்பினுடைய மகத்துவம் என்ன என்பது நிறைய பேருக்கு புரியவே இல்லை. இந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, ரோமர்களின் நிருபம் 3 அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, 24-25 வசனத்துல பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் தாம் பொறுமையாயிருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். கிருபாதார பலியாக யார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சிருக்கிறார். எந்த மனுஷனும் மரிக்கல, எந்த நட்கிரியும் கிடையாது. எனக்கு மரித்தது பாவம் இல்லாத தேவன். யாருக்காக மரிச்சார்? எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக, திருச்சபையினுடைய பாவத்திற்காக கிறிஸ்து மரித்தார். அவன் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லி மரிக்கல. இயேசு சிலுவையில மரிக்கிறப்ப நீ நியமித்த கிரியை செய்து முடித்தேன்னு சொல்லி சொல்றாரு. இயேசு சிலுவையில இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரிய ஜெபத்துல சொல்றாரு, நீ நியமித்த கிரியை செய்து முடிச்சேன்னு சொல்லி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது சொல்றாரு, எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். பாவத்துக்கான பரிகாரம் முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது. பாவத்திற்கான பரிகாரம் இனிமேட்டுக்கு செலுத்தப்பட வேண்டியதில்லை. அது பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்டு வந்த ஆட்டுக்கடா இளங்காளையினுடைய ரத்தங்கள் எல்லாம் மனுஷனுடைய பாவத்தை போக்காது. ஆனால் இன்றைக்கு பாவத்தை போக்கப்படுவதற்காக ஒரே தரம் மனுஷனாக வந்து தனது ஜீவனை கொடுத்து மறித்து உயிர் தெரிந்த கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. ஆகவே எந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனும் ரட்சிப்பை இழந்து போவது கிடையாது என்பதை பார்க்கிறோம். மேலும் நாம் கிறிஸ்துவின் மூலமாய் நித்தியமாக மீட்கப்பட்டிருக்கிறோம். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே இன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன்னு சொல்லி சொல்றாரு. ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நாம் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தினால மரணம் வந்துச்சு. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி பார்க்கிறோம். பாவம் செய்யற ஆத்மா சாகும் சொல்லி பார்க்கிறோம். ஒரே மனுஷனால இந்த உலகத்துல பாவம் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆதாமுக்குள்ள இருக்கிற எல்லா மனுஷனும் பாவத்துல மரித்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆக மரித்து போன நாம் எல்லாரையும், பாவத்திலே மரித்து போன எல்லாருக்கும் கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, மரணத்திலிருந்து விடுதலையை கொடுத்தது என்று பார்க்கிறோம். நீங்க என்னோடு கூட எபிரேயர்கள் 2:9 ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 2:9 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னார், என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அங்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அங்கு நடக்கிறது. அங்கு மரணம் மேற்கொள்ளப்படுகிறது. இதைதான் யோவான் சுவிசேஷம் 11 நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழ்கிறது. லாசரு செத்து போறான். லாசரு செத்து 4 ஆச்சு, நாரி போச்சு. மார்த்தாள் சொல்றார், நாரி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏசு கண்ணீர் விடுகிறார், கல்றையை புரட்ட சொல்லுகிறார். லாசுரை பார்த்து, லாசுருவே எழுந்து வா என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல அந்த 11 யோவான் 11 சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, மரணத்தின் மீது எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் மரணத்தை ஜெயித்த தேவன் என்று சொல்லுகின்றார். மரணம் பரிகரிக்கப்படுகிறது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உத்தரித்து பரலோகத்துக்கு சென்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கு. மரண பயத்தோடு இருக்கிறியா? வாழ்க்கையில மரண பயமா, வியாதியை குறிச்சு பயமா, செத்து போயிருவேன் நினைச்சு பயமா? ஆமா, நான் செத்து போனாலும் எனக்குள்ள பரிசுத்த ஆவியான தேவன் இருக்கிறார். அவருடைய சிலுவை மரணத்தை நான் விசுவாசிச்சிருக்கிறேன். அவருடைய சிலுவை மரணத்தை நான் விசுவாசிச்சதுனால எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. நான் மரணத்தை ஜெயிப்பேன். இதைதான் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா 2 Timothy 1 பாருங்க, வசனத்தை எடுங்க. 2 Timothy 1:9 9-10 பாருங்க. 2 Timothy 1:9 அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல், நல்ல ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க வசனம், நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியே ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து, அதாவது மரணத்தை பரிகரித்து அப்படின்னு சொன்னா மரணத்தை இல்லாமல் ஆக்கி ஜீவனையும் வாழ்வு உயிர் கொடுத்து அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அங்கு சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான விஷயம், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என்ன செஞ்சிருச்சுன்னா, மரணத்தை இல்லாமல் ஆக்கினது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்துகிறார். ஆக எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் இனிமேல் நான் அழியாத உள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். இதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே இன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்துக்கு தேவை, இன்னைக்கு இந்த மக்களுக்கு தேவை, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர் தெழுதல். இதை நம்ம பிரசங்கிக்கிறோமா? இன்னைக்கு நீ எங்க பார்த்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவ தவிர என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான். நீ பணக்காரன் ஆவறதை குறிச்சு பேசிட்டு இருப்பான், உனக்கு வறுமையிலிருந்து விடுதலையை பத்தி பேசிட்டு இருப்பான், உனக்கு கடன் தொல்லையிலிருந்து பேசிட்டு இருப்பான், உனக்கு பிசாசிலிருந்து பில்லி சூனிய கட்டிலிருந்து விடுதலையை குறிச்சு பேசிட்டு இருப்பான், உனக்கு புள்ள இல்லைன்னா உனக்கு புள்ள தருவான்னு சொல்லி பேசிட்டு இருப்பான், உனக்கு வியாதியிலிருந்து விடுதலையை குறித்து பேசிட்டு இருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து பேச மாட்டான். அவன் ஒழுக்கத்தை குறித்து பேசுவான், நியாயப்பிரமாண போதகனாக இருப்பான், ஆனால் இயேசு கிறிஸ்துவை பேச மாட்டான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினா ஜனங்களுக்கு அது இடரலாக இருக்கும். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஏன்னா யூதன் அடையாளத்தை தேடிட்டு இருக்கான், கிரேக்கன் ஞானத்தை தேடிட்டு இருக்கான். நாங்க என்ன பேசுறோம் அப்படின்னு சொன்னா, வைத்தியமாக தோன்றுகின்ற பிரசங்கம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்தார், ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இதைதான் பவுல் சொல்றான், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே இன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்லுகின்றார். என்ன அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. அடுத்ததாக சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பில் இருந்து நமக்கு விடுதலை. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு வர இருக்கிற நியாய தீர்ப்பில் இருந்து எனக்கு விடுதலையை பார்க்கிறோம். ரோமர் எழுதின நிருபம் 8 அதிகாரத்தை என்னோட திருப்பிங்க, ரோமர் 8 அதிகாரத்தை திருப்பிங்க. முப்பத்தி 34வது வசனம், ரோமர் 8:34. ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் பாருங்க. ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. என்ன கிளாசிக்கல் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு! இன்னைக்கு என்ன பைத்தியக்காரத்தனமா, ரட்சிப்பை இழந்து போவேன் இழந்து போவேன் சொல்லிட்டு இருக்கு. யார் என்னுடைய பாவத்துக்காக மரிச்சது? இன்னொரு மனுஷன் மரிக்கல, எனக்காக மரிச்சது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சிலுவையில மரித்த மரணம் எனக்கு எஃபெக்சுவலா இல்லை அப்படின்னு சொன்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. அவர் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்க முடியலனா அவர் எனக்கு தேவனா இருக்கணும்னு அவசியமே கிடையவே கிடையாது. அவர் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டார். நான் பிறந்ததிலிருந்து கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், வருங்கால பாவம் எல்லாவற்றிலிருந்து பரிபூர்ண விடுதலை. என யார் குற்றம் சாட்டுவது? இஃப் காட் பி ஃபார் அஸ், ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ்? தேவன் எனது பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று கேட்கிறான் பவுல். யார் என்னை ஒண்ணு செய்ய முடியாது? அந்த இடத்துல சொல்றாரு, ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யார் என்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க முடியும்? கிறிஸ்துவை மரித்தவர். சிலுவையை பத்தி இதான போதனை என்னன்னு புரியுதா? கிறிஸ்துவை மரித்தவர். பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்லும் பொழுது அவரே எனக்காக மரித்திருக்கிறார். ஆகவே என்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அது மாத்திரம் கிடையாது, அவரே எழுந்தும் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். செத்து போனது மாத்திரம் இல்ல, அவர் மரித்தார், எனக்காக மரிச்சார், என்னுடைய பாவத்துக்காக மரிச்சார். அவர் என்னோட எழுந்து இருக்கிறார். அடுத்தது சொல்றாரு, அவர் எழுந்து இருக்கிறார், அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, வலது பார்சத்தில் எதுக்காக இருக்கிறார்? எனக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். என்னன்னு புரியுதா? இந்த எஃபெக்சுவல் பிரீச்சிங் என்னன்னா, கிறிஸ்ட் சென்டர்ட்னஸ் இருக்கணும், கிறிஸ்துவ மட்டும் தான் பேசணும், கிறிஸ்து இல்லாம நீ புரியாது உனக்கு. ஏன்னா இது பைத்தியத்தனமா பைத்தியக்காரத்தனமா இருக்கும், உலகத்துக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அது கெட்டு போகிறவளுக்கு பிரயோஜனம் கிடையாது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனா இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆக என்னுடைய ரட்சிப்பு நிச்சயம், ஏன்னா எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். நான் இந்த உலகத்துல வாழ்றப்ப நான் பாவத்தோடு போராடக்கூடியவன், நான் இந்த உலகத்துல வாழ்றப்ப பாவத்துல விழுந்து போகக்கூடியவன், இந்த உலகத்துல நான் வாழ்றப்ப நான் வீழ்ச்சி விட்டுற ஒரு மனுஷன் மனுஷனாக இருக்கிறேன். ஆனாலும் கிறிஸ்து எனக்காக மரிச்சதுனால, அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கிறதுனால கிறிஸ்து என்னை உயிர்ப்பிப்பார். நான் மறுபடியும் மனம் திரும்புவேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பேன், நான் நீதிமான் எழுதுறேன், விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன், கிறிஸ்துவை சார்ந்து கொள்வேன், கிறிஸ்து. ஆகவே என்னை ஆக்கினைக்குள்ளாக யாரும் என்னை தீர்க்க முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். இயேசு பவுலுடைய நோக்கம் இயேசுவோனியுடைய சிலுவை மரணம். இயேசுவோடைய சிலுவை மரணம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னை நியாய பிரமாணத்தினுடைய சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தது. என்னோட கூட கலாத்தியர்கள் அனுபவம் 3 அதிகாரத்துல 13வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, கலாத்தியர் 3:13 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கலாத்தியர் 3:13 சொல்லுது பாருங்க. கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். நியாய பிரமாணத்தின், அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் என்னன்னா, நியாய பிரமாணத்தினுடைய சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை. என்னால நியாய பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. நியாய பிரமாணத்தை பார்க்கிறப்பெல்லாம் என்னை குற்றவாளின்னு சொல்லும், நியாய பிரமாணம் பார்க்கிறப்பெல்லாம் நீ போய் என்னை பாவின்னு சொல்லும், நியாய பிரமாணம் பார்க்கிறப்பெல்லாம் நீ தண்டனைக்குரியவன் சொல்லும். நியாய பிரமாணம் என்னை சாபத்துக்கும் அழிவுக்குமாகவே நீ சொல்லி கொண்டிருந்தது. இப்ப அந்த வேத பகுதி சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்திலிருந்து வர இருக்கிற கோபாக்கினையிலிருந்து சாபத்திலிருந்து, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை விடுவித்தார்னு சொல்லி சொல்லுது. கலாத்தியர் 4:4-5 வசனங்களில் பார்க்கும் பொழுது காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார் என்று பார்க்கிறார். மனுஷன், பாவத்தில் பிறந்த மனுஷன் இந்த மாம்சத்தில் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வைய முடியாது. நீங்க மறுபடியும் அந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கங்க, 4:4 கலாத்தியர் 4:5 கலாத்தியர் 4:5 பாருங்க. காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக தனது குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஏன் அனுப்பினார் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நியாயப்பிரமாணத்தை மனுஷனால கை கொள்ள முடியாது? ஏன்னா மனுஷன் பாவத்துல விழுந்து போனவன். பாவத்துல விழுந்து போன மனுஷனால நியாயப்பிரமாணத்தை பார்க்கிறப்பெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனா அவனால செய்ய முடியாது. இன்னைக்கு நம்மளுக்கு பாவத்தை பார்க்கிற, இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு ஐயோ இது செய்யணும் செய்யணும்னு சொல்லி பார்ப்போம், ஆனா செய்ய முடியாது. அதனாலதான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கே பார்க்கும் பொழுது ரோமர் 7:7 நிர்பந்தமான மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யார் இந்த பாவ சரீரத்தில் இருந்து விடுதலையாக்க கூடும் சொல்லி சொல்றான். நான் எனக்கு நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கு, ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லைன்னு சொல்லி சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, மாம்சம் பலவீனது, ஆவியோ உற்சாகம் உள்ளதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாம்சத்துல நியாயப்பிரமாணத்தை எந்த மனுஷனும் கை கொள்ள முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து உலகத்துல மாம்சத்துல வெளிப்பட்டார். எனக்கு என்னோட கூட ரோமர் கழுத நிறுவனம் 8:10 எடுத்துக்கங்க. 8:10 ரோமர் கழுத நிறுவனம் 8:10 நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்படுகின்ற காரியத்தை பாருங்க. முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின்று விடுதலை ஆக்கிற்று. அது எப்படி எனில், இப்ப எப்படி நரகத்திலிருந்து மாம்சத்துல ஆவியின்படி நடக்கணும், இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, இயேசு கிறிஸ்துவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்து. நல்லா கவனிச்சிங்க, இந்த பாவத்தை ஜெயிக்கணுங்கிறப்ப ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மாம்சத்துல கிரியையினால, புத்தியினால, 40 உபவாசம் இருக்கிறதுனால, ஏன்னா சர்ச்சைக்கு ஒழுங்கா போறதுனால, நீ நற்கிரியை செய்யறதுனால பாவத்தெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. நல்ல பேசிக் ஃபண்டமெண்டலா புரிஞ்சுங்க, ஒரு மனுஷன் செய்கின்ற நற்கிரியைகள் ஒரு நாளும் கடவுளை பிரியப்படுத்தவே முடியாது. நியாயப்பிரமாணத்தை நம்மளால நியாயப்பிரமாணத்தினால கை கொள்ள முடியாது. அதுதான் சொல்றாரு, அது எப்படி எனில், மாம்சத்தில் பலவீனமாயிருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படி நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் வழியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை எப்படி தீர்த்தார், மாம்சத்துல. இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர், நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர், மாம்சத்துல வெளிப்பட்டு மாம்சத்துல பாவத்தை ஜெயிச்சார். அப்ப நான் அவரை விசுவாசிக்கிறப்பதான் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசுவை பார்க்கிறப்பதான், இயேசுவை சார்ந்து வாழ்றப்பதான், இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை பார்க்கிறப்பதான், இயேசுவினுடைய அடக்கத்தை பார்க்கிறப்பதான், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பார்க்கிறப்பதான் என்னால பாவத்தை ஜெயிக்க முடியும். நான் இயேசுவை பார்க்காம எப்படி பாவத்தை ஜெயிக்க முடியும்? அநேக நேரங்களில் நான் என்னை சார்ந்து கொள்றேன், என்னுடைய முயற்சிகளை சார்ந்து கொள்றேன், என்னுடைய பலனை சார்ந்து கொள்றேன், என்னுடைய படிப்பை சார்ந்து கொள்றேன், என்னுடைய அறிவை சார்ந்து பாவத்தை ஜெயிக்க பார்க்கிறேன். அநேக ஆலோசனைகள் இப்படிதான் வருது, ஜெயிக்க முடியாது. பாவத்தை ஜெயிக்கணும், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவ சொல்லக்கூடிய காரியங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு, அதனால சொல்றாரு, அவரை தவிர வேற எதுவும் உன்னை பாவத்திலிருந்து மீட்க முடியாது சொல்லி சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரை என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்து. ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, என்னை நியாய வர இருக்கிற நியாய தீர்ப்பில் இருந்தும் கோபாக்கினியிலிருந்தும் என்னை மீட்டது. நல்லா கவனிச்சு பார்த்தே வாங்க, நான் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் சிலுவை செஞ்சது, சிலுவையில் மறித்த இயேசு கிறிஸ்து செய்தது, எனக்கு வேற எதுவுமே கிடையவே கிடையாது. த கம்ப்ளீட், த கிராஸ், அந்த சிலுவையில் மறித்த இயேசு. இங்க என்ன சொல்றாரு, நாம் நியாய தீர்ப்பிலிருந்து வர இருக்கிற கோபாக்கினிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். 1 Thessalonians 2:1 எடுத்துக்கங்க. 1 Thessalonians 2:10 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொல்றாரு, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்களே. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகி அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வர அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் எனக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, வர இருக்கிற கோபாக்கினையிலிருந்து எனக்கு விடுதலை. இதான் அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பினுடைய நிச்சயம். இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கிறப்ப தான் இயேசுவ சரியா புரிதல் தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் ரட்சிப்ப இழந்து போவேன், நாளை இது செய்ய முடியாது, பாவத்துல விழுந்து போயிருவேன், இவன் பாவத்தையே பேசிட்டு இருக்கான். அம்பட்டங்கடையில உட்காந்து மயிர் தோன்றுனா மயிர் மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கும், அதுல வேற ஒண்ணுமே இல்ல. அங்க அந்த அம்பட்டங்கடையில அதை தொகுத்து வேற என்னத்த நீங்க தேட முடியும்? நீ சிலுவையில பாரு, சிலுவையில மறித்த கிறிஸ்துவ பாரு, கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கான்னு பாரு. கிறிஸ்து யார்? பிதாவினால் அனுப்பப்பட்ட தேவ குமார், அவர் பாவம் இல்லாதவர், நியாய பிரமாணத்துக்கு கீழானவர், அவர் நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி, அவர் தான் என்னுடைய பாவத்தை மன்னித்தார், அவர் என்னை நீதிமானா எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம்
அஞ்சாம் அதிகாரத்தை திருப்பிங்க, 9-10 வசனங்களை பாருங்க. 9-10 வசனங்கள்,
தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் நம்முடனே நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே என்று சொல்லுகிறார். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். ஆக என்னுடைய மீட்பு இட்டர்னல் சால்வேஷன் என்று வர இருக்கிற கோபாக்கினையிலிருந்து எனக்கு விடுதலை. இதுதான் அவர் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவ மரணத்தை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன், விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். கலாத்தியர் கழுதம் 1:5 பார்க்கும் பொழுது, கலாத்தியர் 1:5 பார்க்கும் பொழுது, நாலாம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, உலகத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் எனக்கு என்னென்ன காரியங்கள்லாம் கொடுத்துருக்கு? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால நான் சுகமாக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் அனைத்து ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து, நான் பலவீனனாக இருக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தேவனற்றவனாக இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டேன், நான் பாவியாக இருந்த பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சத்ருவாக இருந்த பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அநீதி உள்ளவனாக இருக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் எனக்கு எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறது யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்து நம்ம சிந்திக்கணும். சிலுவையை பத்தி பேசுறதுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு எனக்காக சிலுவையில என்ன செய்தார், கிறிஸ்து சிலுவையில மரிச்சப்ப எனக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு. இயேசு சிலுவையில மரிச்சப்ப அவர் அக்கிரமக்காரருக்காக மரிச்சார், அவர் பாவிக்காக மரிச்சார், பலவீனனுக்காக மரிச்சார், அவர் சத்துருக்காக மரிச்சார். இப்படிப்பட்ட காரியங்களாம் செய்து என்னை மீட்டு என்னை மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். எனக்கு நித்திய ஆக்கினையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். என்னென்றுமான வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். அவருடைய தீர்மானம் என்ன? பவுலுடைய தீர்மானம் என்னன்னா, இயேசுவை தவிர நான் வேற எதுவுமே நான் பேச மாட்டேன், நான் அழுத்தம் கொடுக்கக்கூடியதெல்லாம் இயேசுவை குறிச்சு, எனக்கு வேற எதுவும் எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, நான் வேற எதை குறிச்சு பேசணும்னு அவசியம் கிடையாது, நான் பேசணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு என்னோட எப்படி என் வாழ்க்கையில் நான் பேசக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கணும், இயேசுவை மையமாக கொண்டிருக்க வேண்டும். எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் பேசணும். எப்பெல்லாம் வீட்டில் இருக்கப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசணும், வேலை ஸ்தலத்தில் இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசணும், பள்ளியில் கல்லூரியில் இயேசு கிறிஸ்துவ பேசணும், கல்லூரியில் இயேசு கிறிஸ்துவ பிரசங்கிக்கணும், இயேசு கிறிஸ்துவ குறித்து விவாதிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பகிர வேண்டும். இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். ஏன்னா அப்போஸ்தலர் 4:20 சொல்லும் பொழுது பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன பார்த்தோம் என்ன கேட்டோம் அதை எங்களால் பேசாமல் இருக்க முடியாது. நாங்கள் பேசணும்னா இயேசுவை குறித்து தான் பேசுவோம். ஏன்னா நாங்கள் இயேசு கூட இருந்தோம், நாங்கள் இயேசுவை பார்த்தோம், அவரை தொட்டு பார்த்தோம், அவரை நோக்கி பார்த்தோம், அவருடைய பிரசங்களை பார்த்தோம், அவருடைய மரணத்தை பார்த்தோம், அவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்தோம். ஆகவே நாங்கள் இயேசுவை தவிர வேறு எதுவும் பேச மாட்டோம். இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் நம்முடைய பேச்சு நம்முடைய சிந்தனைகள்லாம் எதாக இருக்கிறது? இயேசுவாக இருக்கிறதா? இயேசுவை தௌத்து மிச்சம் என்னென்னலாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் அநேகர் ரட்சிக்கப்படவில்லை, இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் அநேகர் கிறிஸ்துவ அறியல. நம்ம பேசுறப்ப நம்ம தேவையற்ற காரியங்களை பேசுறோம், நக்கல் பண்றோம், நையாண்டி பண்றோம், ஒருத்தங்களை கேலி பண்றோம், ஒருத்தங்களை தவறா பேசுறோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான காரியமா இருக்குது. தேவையற்ற காரியங்களை பேசி, தேவையில்லாத அனைத்தியமான காரியங்கள் மீது நம்முடைய நோக்கத்தை செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்லுகின்றார். கொலோசியர் 4:6 நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக என்று சொல்லுகின்றார். என்னுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா உப்பால் சாரமற்ற பேச்சாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரசங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பிரசங்கம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை காணப்பட வேண்டும். என்னுடைய பிரீச்சிங் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா யோவான் 16:8 சார்ந்ததா இருக்கணும். பாவத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு, கிறிஸ்துவை உயர்த்துகின்ற பிரசங்கமாக காணப்படுவோம். அதுதான் வல்லமை உள்ள பிரசங்கம், அதுதான் கிறிஸ்துவ உயர்த்துகின்ற பிரசங்கம், அதுதான் பாவத்தை குறிச்சு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகின்ற பிரசங்கம், நீதியும் நியாய தீர்ப்பையும் கண்டித்து உணர்த்துகின்ற பிரசங்கம். ஆக பிரசங்கினுடைய நோக்கம் என்ன? மனித ஞானம் ஒருவனையும் ரட்சிக்காது, மனுஷ புத்தி எதையும் ரட்சிக்காது, தேவ பலன் ரட்சிக்கும். ஆக நான் பேசும் பொழுது நான் கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வந்தார், அவர் ஒரு சரித்திர புருஷர், கிறிஸ்து ரட்சகர், அவர் பாவிகளை மீட்கும்படியாக மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அவர் தேவனுடைய குமாரன், அவர் பாவிகளுக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவர். வேற எதுவும் இந்த உலகத்தில் பாவத்தை போக்கவே முடியாது, வேற எதுனாலையும் ஒரு மனுஷன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதற்க தீர்மானித்து. திருச்சபையினுடைய நோக்கம் அதான், ஒரு பிரசங்கியினுடைய நோக்கம் அதான், இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தணும், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சொல்லணும். இயேசு இல்லாம மீட்பு கிடையாது, இயேசு இல்லாம ரட்சிப்பு கிடையாது, இயேசு இல்லாம விடுதலை கிடையாது, இயேசு இல்லாம மரணத்திலிருந்து விடுதலை கிடையாது, இயேசு இல்லாம கோபாக்கினிலிருந்து விடுதலை கிடையாது, இயேசு இல்லாம நித்திய வாழ்க்கை கிடையாது, இயேசு இல்லாம நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை கிடையாது, இயேசு இல்லாம நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலை கிடையாது. எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்களாக இருக்கிறது. இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்காம இருந்தீங்களா, வேற எதையும் ஏதோ கிரியை சார்ந்திருந்தீங்களா, மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.